அடியார் பெருமக்களே, நாம் நேற்றைய தினம் இந்த சிவஞான போதம் எட்டாம் நொற்பாவிலே அதனுடைய தோற்றுவாய் படித்து சூத்திரத்தினுடைய பிண்ட பொழிப்பு பார்த்தோம். அதன் பின்னாலே இந்த சூத்திரம் அதற்கு முந்தின சூத்திரத்தோடு என்ன தொடர்பு இருக்கிறது என்று அந்த ஐவகை தொடர்பை பார்த்தோம். அப்புறம் இந்த நூற்பாவில் நான்கு கருத்துக்கள் இருக்கிறது. எனவே அது நான்கு அதிகரணங்களாக அமைந்திருக்கிறது என்று பார்த்து, அதில் இப்போ முதல் அதிகரணம் தவத்தினில் உணர்த்த என்பது. அந்த தவத்தினில் உணர்த்த என்ற அந்த சொற்களை பதச்சேதம் செய்து கொண்டு இங்கே இவ்வான்மாக்களுக்கு முற்சை தவத்தான் ஞானம் நிகழும் என்றது என்று அது மேற்கோள் அமைத்துக் கொண்டார். எனவே அந்த முதல் அதிகரணத்துக்கு கருத்து என்னது, இவ்வான்மாக்களுக்கு முற்சை தவத்தான் ஞானம் நிகழும். இவ்வான்மாக்களுக்கு என்றதாலே அந்த சுட்டு என்ன சுட்டு, அண்மை சுட்டு. அதனால அது ஏழாம் நுட்பா பக்கத்து நுட்பா ஒரே இயல், ரெண்டும் ஒரே இயல், சாதன இயல். அதனால அவர் அவ்வான்மாக்களுக்கு என்று செய்மை சுட்டாலே சுட்டாது, இவ்வான்மாக்களுக்கு என்று கூறினார். அப்போ எந்த ஆன்மாக்களுக்கு அப்படின்னா, சத்து அசத்து ஆகிய இரண்டு பொருள்களையும் அனுபவிப்பதற்கு உரிமையுடைய ஆன்மாக்களுக்கு என்று இப்படி விரித்து சொல்ல வேண்டியதை என்ன சொன்னாரு, இவ்வான்மாக்களுக்கு. அதில் அசத்தை அறிந்து அனுபவித்தது அது பொது பகுதி, அது முடிஞ்சு போனது. அதில் அப்போ அந்த ஆன்மாக்களை ஒமிட் பண்ணியாச்சு. இப்போ சத்தை அறிந்து அனுபவிக்கக்கூடிய ஆன்மாக்கள், அப்போ அது அந்த சத்தை அனுபவிப்பதற்கு என்ன வேண்டும், ஒரு அதுக்கு ஒரு கருவி வேணும். அந்த கருவி எப்படி கிடைக்கும்னா, முச்சை தவத்தான், தவத்தான்ங்கிறத ஆளுக்கு மாற்றிக்கணும்னு பார்த்தோம். எனவே ஒரு பிறவியில் செய்த தவத்தால் நமக்கு இந்த ஞானம் வராது என்பது. அப்போ பல பிறவிகளில் நம்ம அந்த தவத்தை செய்யணும். அப்போது முற்சை தவத்தால் ஞானம் நிகழும், நிகழுங்கிறதுக்கு என்ன பார்த்தோம், ஐயம் திரிவின்றி விளங்கும், ஐயம் திரிவின்றி விளங்கும். ஐயம் எது திரும்பியது, ஐயம் அதே ஐயமா தான் இருக்கு. ஐயம் ஐயம் இப்ப இந்த இடத்துக்கு கேட்கல, பொதுவா ஐயம் என்ற சொல்லு அது டெஃபினிஷன் ஆகாது, சந்தேகம். அது இதை ஒத்த இன்னொரு சொல்லு, அதாவது ஐயமாவது ஒரு பொருளை பலபட கருதுதல், ஒரு பொருளை பலபட கருதுதல். அதுக்கு பேர் என்ன பேரு? ஐயம். திரிபாவது ஒரு பொருளை பெரிதொரு பொருளாய் கருதுவது, ஒரு பொருளை பெரிதொரு பொருளாய் நிச்சயம் பண்ணிடுறது. எனவே இரண்டுமே குற்றம், இரண்டுமே குற்றம். எனவே அந்த குற்றம் நீக்கி அதான் கசடு. கல்வியில் இருந்தது அது ரெண்டும் கசடு, கசடற சொல்றதா இல்லையா? ரெண்டும் கசடு. எனவே அந்த ரெண்டு குற்றமும் நீக்கி தெளிவாக அதான் அதைத்தான் இங்க என்ன சொல்றாரு, நிகழும். அது திரிபு அப்படின்னு சொன்னாலும் விபரீதம் என்று சொன்னாலும் ஒன்று தான். அந்த அது விபரீதம், விபரீத ஞானம். இப்போ நமக்கு இந்த ஆன்மாக்களுக்கு இந்த கட்டு நிலையில ஆணவ மலை என்ன செய்கிறது? என்னமா கட்டு நிலையில, கட்டு நிலை என்பது கேவலம் சகலம் இந்த இரண்டு நிலையும் குறிக்கிற ஒரு சொல். எனவே அந்த கட்டு நிலையில கேவல நிலையிலும் முழுமையாக மறைத்தலும், சகல நிலையில மயக்குதலும் செய்யும். அப்போ அந்த கேவல நிலையில அந்த ஆணவமலத்தினுடைய சக்தி ஆவாகர சக்தியாய் நிற்கும். சகல நிலையில அதோ நியாமிகா சக்தியாய் நிற்கும். அதோ நியாமிகா சக்தி கீழ் நோக்கி, அந்த ஆன்மாவை கீழ் நோக்கிய விடயங்கள்ல தான் நோக்க வைக்கும். கீழ் நோக்கிய விடயம் எது? பாசம். அதைத்தான் நாம் என்ன சொல்றோம், இந்த ஆன்மாவுக்கு ஆணவ மரத்தை பத்தி சொல்லும் போது போத்திருத்துவத்தை நிகழ்த்தி சொல்றோம்ல. போத்திருத்துவம்னா என்ன? அது ஆணவ மரத்தினுடைய செயல் தானே. போத்திருத்துவம்னா என்ன? அதாவது முதல்ல என்னைய வந்து நீங்கள் வேறாகவே நினைக்கக்கூடாது. உங்கள் கூட உள்ள ஒரு ஆள் மாதிரி நினச்சா தான் உங்களுக்கு ஃப்ரீயாக ஒரு பேசக்கூடிய ஒரு இது வரும். அதனால் அந்த இது வரக்கூடிய ஒரு ஷைனஸ் இருக்கக்கூடாது, அது நீக்கிடணும். ஃப்ரீயாக இருக்கணும். தப்பு சொன்னால் ஒருத்தர் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. தப்பு சொன்னால் ரொம்ப சந்தோஷம் தான். தப்பெல்லாம் திருந்துறதுக்கு தான் வழி இல்லையா? நீங்கள் பை சான்ஸ் கரெக்டாக சொன்னீங்கன்னு வைங்க, அடுத்தாப்பில் தவறுதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் முதல்ல தப்பாக சொன்னால் அதுக்கப்புறம் உங்களுக்கு கிளியர் ஆகிடும். அதுக்கப்புறம் அதனால்
தப்பாக சொல்கிறோமேனு யோசிக்கவே வேண்டாம். இங்கே புருடனை பற்றி படிச்சிருக்கோம். புருடனுக்கு என்ன டெஃபனிஷன்? புருடன்னா யாரு?
புருடன்னா ஆன்மாவின் நிலை.
அதுக்கு என்ன, அதுக்கு விளக்கம்? அதோட கூடின ஆன்மாலாம் புருடனா? இல்லவே இல்லை. அதாவது இவ்வான்மா காலம் நீதி கலைவித்த ஆராகம் என்ற பஞ்ச கஞ்சுகங்களுடன் கூடி, அந்த பஞ்ச கஞ்சுகங்களை கூட என்ன ஆகுது? பொதுமையில் போத்திருத்துவம் எய்தி நின்ற ஆன்மா. உண்மைதான் முக்கியம். பொதுமையில் போத்திருத்துவம் அப்படின்னா என்ன?
பொதுமையில் போத்திருத்தம் நாங்கள் சொல்லுவது பார்த்தீங்களா, அதாவது போக முயற்சிக்கு தயாராதல். போத்திருத்தம் என்னது? போக முயற்சி. அப்போ அது அந்த நிலையில இருந்தா அது முழு புரடன் கிடையாது. அப்புறம் அந்த போக முகர்ச்சியின் முன்முகத்துக்கு ஏதுவாகிய மூலப்பகுதியின் பஞ்சகிலேசம் என்னும் பும்சுவ மரமுடையனாய் புருடன் என நிற்பன். அப்போ அந்த பொதுவா போக நுகர்ச்சியில இச்சை வருதலாமா, அது சிறப்பு வகை இச்சை எப்ப நிகழும்னா அந்த மூலப்பகுதியில் இருக்கிற அந்த பஞ்ச கிளேசம் என்ற குற்றம் சேரணும். அது சேர்ந்தாதான் அவனுக்கு சிறப்பு வகை பெருடன். ஏன்னா அந்த அந்த பஞ்ச கிளேசம் இல்லாத பிரளயாகலர் போன்றவர்களெல்லாம் புருடன் என்று அழைக்கப்பட மாட்டார். அதான் முக்கியம், அவங்களுக்கு அது புருடன் இல்லை கிடையாது. ஏன்னா அந்த பூஷ்ப மலம் கிடையாது அவங்களுக்கு. புரியுதா? அதனால அந்த ஆணவ மலம் தான் நமக்கு இந்த போக நுகர்ச்சியில இச்சையை கொடுக்கும். ஏமா, அந்த கேவல நிலையில ஆன்ம அறிவை முழுதா மறைச்சிருக்கு இல்லையா, முடிச்சிருக்கு. அப்போ ஆன்மாவுக்கு அறிவு நிகழலை, ஆன்ம அறிவு நிகழலை. இப்போ சகல நிலையில் அந்த ஆணவ மலர் மறைச்சிக்கிட்டு இருந்தாலும் இந்த ஆன்மாவுக்கு மாயை கண்மம் என்ற ஒரு உதவி கிடைச்சிருச்சு இல்லையா. அப்போ அது என்ன நிலை? அது அப்போ கேவல நிலையிலேருந்து இப்போ சகல நிலைக்கு வந்துச்சா இல்லையா. சகல நிலைக்கு வரப்போ இந்த ஆணவ மலம் அது முழுமையாக மறைக்க முடியாது. என்ன? ஏன்? அந்த மாயை என்பது ஒளிப்பொருள். அப்போ இதை கவுண்டராக்ட் பண்ணுது அது. அதனால அந்த அப்போ ஆணவத்தை அது முழுமையாக இராடிகேட் பண்ணவும் செய்யலை. எது? இந்த மாயை. அதனால் அதனுடைய செயலும் நடந்துக்கிட்டு இருக்கு, இதனுடைய செயலும் நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த நிலையில அது என்ன செய்யப்போம்? இப்போ வெளிச்சமும் இருக்கு இருளும் இருக்குன்னு அதை என்ன சொல்கிறோம்? மாலை. ரெண்டும் மயக்க நிலை, அதுதான் அந்த சகல நிலை. அதனால் அந்த ஆன்மாவுக்கு தெளிவாக அறிய முடியாது. அப்போ அதுக்கு என்ன சொல்கிறதுன்னா அந்த ஆணவ மலம் தானே அது காரணம். அதுக்கு அந்த மாயை காட்டுகிற மாயை காரணம் இல்லை. எது காரணம்? அந்த இருள் தான் மயக்கத்துக்கு காரணம். அதனால் அது கீழ் நோக்கிய சக்தி. அதோ நியாமின கீழ் நோக்கி சக்தின்னு இருக்கும். கீழ் நோக்கிய சக்தின்னா அந்த ஆன்மாவை கீழ் நோக்கிய விடயங்களை தான் அறிய வைக்கி. எதனால? அதான் மயக்கம். எது உறவு எது பகைன்னு தெரியல. அப்படி இருக்கும். அப்போ ஆவாகர சக்தி, ஆவாகரம் முழுதும் மறைத்தல். ஆவாகரம் ஆவாகர சக்தி ஆவாகரித்தல் அப்படின்னா மூடுதல்னு அர்த்தம். அதுதான் நமக்கு இங்க சொல்றது. அந்த போற்றி போகல சொல்ல, உருவுடைய மாமணியை உள்ளடக்கும் ஆணாகம் சொன்னோம்ல. உருன்னு அண்ணது என்னமா? ஒளி. அந்த ஒளி உடைய மணி எது? இந்த நாகரத்னம். அதை உள்ளடக்கும், அப்படி அடக்கி இருக்கிறதுக்கு தான் ஆவாகரம். அப்போ அந்த மணியினுடைய ஒளி சற்றும் வெளிப்படாது அடங்கியிருக்கு. ஏமா, பொருடன் அப்படிங்கிறது ஆன்மா இந்த பஞ்ச கஞ்சிகம் மட்டும் சேர்ந்தா மட்டும் போதாது. அது அப்போ அவனுக்கு பஞ்ச கிளேசம் சேர்ந்தா என்ன வந்திருக்கு? அவனுக்கு பஞ்ச கிளேசம் சேர்ந்தா என்ன வருது? பஞ்ச கஞ்சிகம் சேர்ந்தா என்ன வருது? பஞ்ச கஞ்சிகம் சேர்ந்தால் இவனுடைய அறிவு இச்சை செயல் விளங்கியிருக்கு இல்லையா. அப்போ நாம விடய முயற்சி வரும்போது நமக்கு என்ன வரணும்? சாத்விக ராசத தாமச குணம் தானே ஒரு பொருளை சுக துக்கத்தை ஏற்படுத்துவது. அப்போ அது சேரணுமா இல்லையா? அதனால அதை சேர்ந்தால் தான் முழு புருடன், சிறப்பு வகை புருடன். கிளேசம் அதனால இங்க வான்மாக்களுக்கு முற்றை தவத்தான் ஞானம் நிகழும். என்னமா? ஆமா, அந்த குற்றம் சேர்ந்தாதான், அது சேர்ந்தா அந்த பஞ்ச கிளேசம்ங்கிறது அதுல அவிச்சை அவா அகங்காரம் வெகுடி அதெல்லாம் இருக்கு, அதெல்லாம் சேர்ந்தாதான் அது என்ன செய்வான், அந்த போக நுழைச்சி சிறப்பாக நடக்கும். இங்க இந்த மேற்கோளுக்கு ஏது? அப்போ இந்த தவம், முற்றை தவம் சொன்னார் இல்லையா? இப்போ அந்த தவம் என்றதுல என்ன சந்தேகம் வருது அப்படின்னு சொன்னா, இங்க தவம் என்பது எது என்பது ஒன்று, இன்னொன்று இது யாரில் வருது அப்படின்னா, இந்த மீமாம்சகர், மீமாம்சகர் அந்த மீமாம்சர்களில் உத்தர மீமாம்சர் பூர்வ மீமாம்சர் இருக்காங்களா இல்லையா? அந்த பூர்வ மீமாம்சர்லாம் என்ன சொல்றான் அப்படின்னா, வேள்வி செஞ்சா போதும், முக்தி ஞானமா கீணமா நேர முக்தி அப்படின்னு சொல்றான். இன்னொருத்தர் என்ன செய்யறாரு, அது என்னப்பா அப்படி சொல்லிட்டேன், அவங்க இவங்க இப்படி சொல்றவங்க யாரு, பூர்வம் வேள்வி சொல்றவங்க, கிரியையே நமக்கு முக்கி கொடுக்கும் அப்படிங்கிறவங்க. இன்னும் வந்து அது கொடுக்காது, அது தராது. அதில் ஒரு பகுதியினர் என்ன சொல்றாங்கன்னா, இதில் ஏதோ ஒன்று போகும், ஏதாவது ஒன்று போகும், சரியை கிரியை யோகம்னு எல்லாம் தேவை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. எனவே எல்லாம் வழிபாடு, எனவே வழிபாடுக்குள் பேதம் என்று, வழிபாடுல பேதம் கிடையாது. அதனால அதுல ஏதாவது ஒன்று செஞ்சா நமக்கு முக்தி கிடைக்கும், ஞானம்தான் வேணும்னு அவசியம் இல்லை. ஞானமும் அது அதனால வேண்டாம்னு சொல்லலை, ஞானமும் இவற்றுள் ஒரு உபாயம். எப்படி சரியை கிரிய இருக்கோ அது மாதிரி ஞானமும் ஒரு உபாயம், அதனால அது மட்டும்தான் அப்படின்னு சொல்ல முடியாது என்று மறுக்கிறார்கள். ஆமாம், அது அப்போ இது என்ன செய்கிறாங்க அப்படின்னா, நம்ம என்ன சொல்றோம்னா, ஞானமின்றி வீடு வேறு கிடையாது. அப்போ இங்க அந்த ரெண்டு விதமான கருத்துக்களையும் மறுத்து, மற்ற கருத்து எதை சொன்னாலும் அது சரியையோ கிளியையோ எது போனாலும் அது அந்த பெருவழி, எது பெருவழி முக்திங்கிறது பெருநெறி, அந்த பெருநெறிக்கு கொண்டு சேர்ப்பன தான், அதான் ஞானம்தான் கடைசியில் வாயு. என்று அவர்களை மறுக்கிறோம். அதனால இங்க அந்த மேற்சரியா கிரியா யோகங்களை செய்துரி நன்னறியாகிய ஞானத்தை காட்டி அல்லது மோட்சத்தை கொடாகலான் என்று அதுக்கு ஏது. எனவே இந்த தவம் என்பது சரீரக்ரிய யோகங்களே, அதை தவிர வேறு எதுவும் தவமாகாது.